الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، هل أتاك حديث ضيف إبراهيم المكرمين، إذ دخلوا عليه فقالوا سلاما، قال سلام قوم منكرون، فراغ إلى أهله فجاء بعجل سمين، فقربه إليهم قال ألا تأكلون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: أفشوا السلام، أطعموا الطعام، وصلوا الأرحام، وصلوا بالليل والناس نيام، تدخلوا الجنة بسلام. இந்த உலகை படைத்து, இந்த உலகத்தில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபவு தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும், எல்லா நிலைகளிலும், எல்லா இடங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இத்தகுல்லாஹ் என்ற வசியத்தை செய்து கொள்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் உலகத்திலே மனித சமுதாயம் சந்தோஷமாக, நிம்மதியாக உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக, குர்ஆனின் மூலமாக மார்க்கத்துடைய தீனுடைய அம்சங்களை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் மாதங்களை, நாட்களை, காலங்களை படைத்து அந்த மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் அல்லாஹ் அந்த மாதத்துக்கு என்ற சிறப்பு அம்சங்களை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இஸ்லாத்துடைய கடமைகளை அல்லாஹு தஆலா சில மாதங்களை சொல்லி அந்த மாதத்தில், அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களில் அந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எங்களுடைய இபாதத்துக்களை, வணக்கங்களை நேரத்தோடு, காலத்தோடு அல்லாஹு தஆலா சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இஸ்லாத்துடைய ஐந்து அடிப்படை கடமைகளில் மிகவும் முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த ஒரு மாதம் தான் துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த மாதமாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை அல்லாஹ் குர்ஆனிலே மிகவும் சிறப்புப்படுத்தி குர்ஆனில் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். والفجر وليال عشر குர்ஆனில் அல்லாஹ் சில விடயங்களை சொல்லும் போது அல்லாஹு தஆலா சில வஸ்துக்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். இந்த உலகத்திலே வாழ்ந்த இறைவனுக்கு மாற்றமாக வாழ்ந்து உலகத்தில் இறைவனின் சாபத்தை பெற்று இறைவனினால் அளிக்கப்பட்ட முன்னைய சமுதாயத்தினர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது அல்லாஹ் சத்தியம் செய்வது வல் ஃபஜ்ர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. பரக்கத்து செய்யப்பட்ட நேரம், சுபஹுடைய நேரம், அந்த நேரத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்துவிட்டு வலயாலின் அஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் இரண்டாவதாக துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை அல்லாஹ் குறித்து அந்த இரவுகளின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் வெறுமனே ஒரு இபாதத்தை மாத்திரம், வெறுமனே ஒரு நபியின் சுன்னாவை மாத்திரம் எங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மாதம் அல்ல. இந்த மாதம் கண்ணியமானவர்களே எங்களுக்கு நல்ல அஹ்லாக்கை, நல்ல பண்புகளை படித்து தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. இந்த மாதத்தில் உலகமெங்கும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களை, தியாகங்களை, அவர்களுடைய ஈமானை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த மாதத்தை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்கிற போது எங்களுடைய தூதர் கண்மணி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை விடவும் அதிகமாக, நபி அவர்களுடைய பெயரை சொல்வதை விட அதிகமாக அல்லாஹ் குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே 25 சூராக்களில் அல்லாஹ் 69 இடங்களில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏன் கண்ணியமானவர்களே, மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நபியாக, மிகவும் சிறப்பு நிறைந்த ஒரு நபியாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே காணப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள். ஒரு சஹாபி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா கைரல் பரியா, யா கைரல் பரியா, உலகத்தில் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்களே என்று நபி அவர்களை அழைத்த போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை நான் அல்ல, பணிவுக்காக நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் சிறந்தவன் நான் அல்ல, ஹுவ தாக அபூனா இப்ராஹிம் சொன்னார்கள். அது யார் தெரியுமா? என்னுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் கைருல் பரியா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் மிகவும் சிறந்தவர்கள் என்று நபி அவர்கள் பணிவுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி பேசினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர்கள் தனி மனிதர் அல்ல. இன்ன இப்ராஹிம் கான உம்மா, இந்த இப்ராஹிம் ஒரு சமூகம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு சமூகம், ஒரு சமூகத்தில் என்னென்ன நல்ல அஹ்லாக்குகள், நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள் காணப்பட வேண்டுமோ அந்த சகல நல்ல குணங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்தது. இதனால் தான் அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிம் தனி நபர் அல்ல, அவர் ஒரு சமுதாயத்திற்கு சமமானவர். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா ரப்பல் இஸ்ஸத் குர்ஆனில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அறுத்து பலியிட்ட சம்பவத்தை அதிகமாக நாங்கள் பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மகனை அறுத்து பலியிட்ட சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் தான் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்திலே சொல்கிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அஹ்லாக்கை, ஒரு தன்மையை அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக குர்ஆனில் மூன்று இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு நற்குணத்தை மூன்று இடங்களிலே அல்லாஹ் சொல்கிறான். மகனை அறுத்ததை அல்லாஹ் குர்ஆனில் ஓரிடத்திலே சொல்கின்றான். கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாருமே துணியாத, யாருமே செய்யாத, யாரினாலும் செய்ய முடியாத அவ்வளோ பெரிய தியாகத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில் தான் அந்த சம்பவத்தை முழுமையாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய அந்த குர்ஆனுடைய வசனம், கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மன் தய்யப ஃபீஃபான் ஹுவா அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். இந்த உலகத்திலே முதலாவது விருந்து கொடுத்தவர்கள், விருந்து உபசாரம் செய்தவர்கள், ஏழைகளின் பசியை போக்கியவர்கள் எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் மூன்று இடங்களில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ஒரே ஒரு சம்பவம், அது என்ன சம்பவம்? கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோடு எவ்வளவு அழகாக, பண்பாக, இரக்கமாக, அஹ்லாக்காக நடந்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனில் மூன்று சூராக்களிலே அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் ஹிஜ்ர், சூரா ஹூத், சூரா அஸ்ஸாரியாத், இந்த மூன்று சூராக்களிலும் குர்ஆனில் மூன்று பாகங்களில் வரக்கூடிய மூன்று சூராக்களில் அல்லாஹ் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்கிறான். ஏன் சகோதரர்களே, வெறுமனே இந்த மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அந்த ஈமானிய தியாகத்தை மாத்திரம் பேசக்கூடிய மாதம் அல்ல. குர்ஆனில் அல்லாஹ் ஓரிடத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தியாகத்தை சொன்னான். மூன்று இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அஹ்லாக்கை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அஹ்லாக்கை படித்து தருகின்ற மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், ஏழைகளை உபசரிக்கின்ற மாதத்தை அடைந்திருக்கிறோம், வறியவர்களின் வறுமையை போக்குகின்ற மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தார்கள். அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்கிறான். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால், ஒரு வீட்டுக்கு வரும்போது வீட்டு வாசலில் வைத்துத்தான், சலாம் சொல்லி அனுமதி பெற்றுத்தான் அந்த வீட்டுக்குள்ளால் வர வேண்டும் என்ற இஸ்லாத்துடைய பொதுவான ஒழுக்கம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு அல்லாஹு தஆலா மூன்று மலக்குமார்களை மனித ரூபத்திலே அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம், இந்த மூன்று மலக்குமார்களும் நபி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வீட்டுக்குள் அனுமதி இல்லாமல் நுழைந்து விடுகிறார்கள். அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஏன் இந்த விருந்தாளிகள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே அனுமதி பெறாமல் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் என்றால், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் வீடு அவர்கள் வசிக்கக்கூடிய வீடு அல்ல, விருந்தாளிகள் வந்து சாப்பிடக்கூடிய விருந்தாளிகள் உபசரிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. எல்லா வீடுகளுக்கும் இரண்டு வாசல்கள் வைப்பார்கள் அல்லது ஒரு வாசல் வைப்பார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் வீட்டில் நான்கு திசைகளிலும் நான்கு வாசல்கள் இருக்கும். நான்கு வாசல்களினாலும் விருந்தாளிகள் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து கொண்டே இருப்பார்கள். விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய ஒரு நபியாக காணப்பட்டார்கள். இதனால்தான் அல்லாஹ் அவர்களுடைய விருந்து உபசாரத்தை குர்ஆனில் மூன்று இடங்களிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கண்ணியமானவர்களே, இமாம் ரஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு நாளும் தனிமையில் சாப்பிட மாட்டார்கள், தனியே சாப்பிட மாட்டார்கள். யாராவது ஏழைகளை அழைத்து அந்த ஏழைகளோடு சேர்ந்துதான் அவர்கள் சாப்பிடுவார்கள். சில போது ஓரிரண்டு நான்கு ஐந்து மைல்கள் தூரம் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் பாதையிலே நடந்து செல்வார்கள். யாராவது ஏழைகள் இருக்கிறார்களா, யாராவது பசியோடு இருக்கிறார்களா, அவர்கள் என்னோடு சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஏழைகளை தேடி தேடி ஐந்து ஆறு மைல்கள் தூரம் பயணம் செய்வார்கள் என்ற கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் பண்பை, அஹ்லாக்கை, அவர்களின் தியாகத்தை பேசுகின்ற குர்ஆன் அவர்களுடைய இந்த அஹ்லாக்கை குர்ஆனில் மூன்று இடங்களிலே பேசுகின்றது. கண்ணியமானவர்களே, எனவே இந்த மாதம் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய இந்த மாதம் கண்ணியமானவர்களே, வெறுமனே அவருடைய ஈமானை மாத்திரம், அவருடைய தியாகத்தை மாத்திரம் பேசக்கூடிய கேட்கக்கூடிய மாதம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் அந்த இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் சிறப்புகளை, தியாகங்களை பல இடங்களில் சொன்னாலும் அவருடைய விருந்து உபசாரத்தை அல்லாஹ் குர்ஆனில் மூன்று சூராக்களிலே அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையான ஒரு விசுவாசி ஒரு முஃமினுடைய அடையாளத்தை சொன்னார்கள். ஒரு உண்மையான விசுவாசி, உண்மையான முஃமினுடைய அடையாளம் வெறுமனே தொழுவதல்ல, வெறுமனே நோன்பு பிடிப்பதல்ல, வெறுமனே ஹஜ் செய்வதல்ல. சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் வைஃபஹு. உங்களில் ஒருவர் முஃமினாக உண்மையான அல்லாஹ்வுடைய விசுவாசியாக மாற வேண்டுமா, உங்களிடத்திலே ஏழைகளை விருந்தாளிகளை உபசரிக்கக்கூடிய உபன்யாசம், உபசரிக்கக்கூடிய அந்த தன்மை, விருந்தோம்பல் உங்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனால்தான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உலகத்திலே பல தியாகங்களை செய்தார்கள், இஸ்லாத்திற்காக பல அர்ப்பணங்களை செய்தார்கள். அப்படி இருந்தும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் உலக முஸ்லீம்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் சுன்னாவை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அறிமுகப்படுத்திய சுன்னா உதுஹியாவுடைய சுன்னா. இப்ராஹிம் அலைஹி ஸலாம் எவ்வளவு அமல்கள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவு தியாகங்கள் செய்திருக்கிறார்கள், ஆனால் அல்லாஹ் தெரிவு செய்தது உலக மக்கள் இப்ராஹிமுடைய தியாகத்தை கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தெரிவு செய்தது இந்த உதுஹியாவுடைய சுன்னா. கண்ணியமானவர்களே, உதுஹியா என்பது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல, சாதாரணமான ஒரு வணக்கம் அல்ல. எங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகின்ற ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. குர்ஆனில் அல்லாஹ் எப்படி அறுக்க வேண்டும், எப்படி பங்கிட வேண்டும், அதனை யார் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் விரிவாக அல்லாஹ் பேசிய ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்களின் வறுமையை, உலகத்திலே வாழ்கின்ற ஏழைகளின் இடர்களை, துன்பங்களை போக்குகின்ற ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, உலகத்தில் ஒரு மனிதன், உலகத்திலே ஒரு முஸ்லிம் செய்கின்ற மிக சிறந்த சதக்கா என்ன தெரியுமா? மிக சிறந்த சமூக சேவை என்ன தெரியுமா? மிக சிறந்த சமுதாயத்திற்காக வேண்டி ஒரு மனிதன் செய்கின்ற மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? பசித்த ஒரு மனிதனின் பசியை போக்குவதுதான் உலகத்திலே செய்கின்ற மிக சிறந்த சமூக சேவை என்பதை எங்களுடைய மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், மிகவும் சிறந்த ஒரு சமூக பணியை எனக்கு சொல்லித்தாருங்கள், மிகவும் சிறந்த ஒரு சதக்காவை சொல்லித்தாருங்கள். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் துஷ்பிஅ கபிதன் ஜாஇயன், பசித்த ஒருவரின் பசியை நீ போக்கு, அதுதான் மிக சிறந்த சதக்கா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை நெருங்கி இருக்கிறோம். இந்த நேரத்திலே சில வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது, சமுதாயத்திலே சில பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உதுஹையாவுடைய அந்த மாடு அந்த ஆடுடைய விலைகள் அதிகரித்திருக்கிறது, இவ்வளவு விலை கொடுத்து நாங்கள் அறுத்து பலியிட வேண்டுமா? அந்த பணத்தை எடுத்து ஏதாவது சமூக சேவைகளில் அதனை பயன்படுத்தேனுமே என்று பேசுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, இது இஸ்லாமிய பண்பல்ல. இஸ்லாம் சொல்கிறது சமூக சேவை செய்ய வேண்டும், வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும், பாடசாலைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆனால் முதலாக நாம் செய்ய வேண்டிய பணி, முதலாக எங்களுடைய சமூகத்திற்காக வேண்டி நாங்கள் செய்ய வேண்டும், குறிப்பாக இந்த இஸ்லாமிய உம்மத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டும். சகவாழ்வு என்ற பெயரிலே, சமூகத்தோடு இணைய வேண்டும் என்ற பெயரிலே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நாம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டும், முஸ்லீம்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்த வறுமை ஒழிப்பை, ஏழைகளின் பசியை போக்குவதுதான் மிக சிறந்த சதக்கா என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதைத்தான் இந்த உதுஹையா நமக்கு படித்து தருகிறது. அல் குர்ஆன் எங்களை பார்த்து கேட்கின்றது, வமா அதராகம் அல் அகபா, அல்லாஹ் கேட்கிறான், நபியை பார்த்து கேட்கின்றான், உலகத்தில் மிகவும் சிரமமான காரியம் என்ன தெரியுமா? ஃபக்கு ரகபா, ஃபக்கு ரகபா, ஒரு அடிமையை உரிமையிடுவது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவ் இத்ஆமுன் ஃபி யௌமின் தீமஸ் ரபா யதீமன் தாமக்ரபா அவ் மிஸ்கீனன் தாமக்ரபா. அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் ஒரு மனிதனால் செய்வதற்கு மிகவும் கஷ்டமான சமூக பணி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அநாதைகளின் ஏழைகளின் பசியை போக்குவதுதான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, யாரெல்லாம் ஏழைகளின் பசியை போக்குவதற்கும் ஏழைகளின் இடரை போக்குவதற்கும் பசியை போக்குவதற்கும் யாரெல்லாம் தடையாக இருப்பார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனில் கேட்கின்றான், இவர்கள் யார் என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய அடையாளங்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் உலகத்திலே முதலாக செய்ய வேண்டிய சமூக பணி ஏழைகளின் பசியை தான் போக்க வேண்டும், உதுஹியா கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அதை அந்த மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள் யார் என்றால், அல்லதி யதுல் யதீம், அநாதைகளை ஒதுக்கி விடுவார்கள், وَلَا يَحُضُّ عَلَى طَعَامِ الْمِسْكِينَ, அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ் சொல்கிறான், ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு, உபஹியா கொடுப்பதற்கு, ஏழைகளின் பசியை போக்குவதற்கு தயாராக வரக்கூடியவர்களையும் அவர்கள் தூண்ட மாட்டார்கள். உபஹியா கொடுங்கள் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் தான் மார்க்கத்தை பொய்ப்பிக்க கூடியவர்கள் என்று நான் சொல்லவில்லை, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாளை மறுமையிலே நரகவாதிகள் நரகத்திலே இருப்பார்கள். இவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நரகவாசிகளே, ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீர்கள், ஏன் நரகத்தின் தண்டனையை அனுபவிக்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் முதலாவது சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் உலகத்திலே செலுத்த வேண்டிய மிகப்பெரிய கடமை தொழுகை நாங்கள் தொழவில்லை என்று சொல்லிவிட்டு இரண்டாவது காரணத்தை சொல்வார்கள். அதுதான் ஒரு மனிதன் உலகத்திலே சமூகத்துக்காக வேண்டி செய்கின்ற மிகப்பெரிய கடமை. நாங்கள் நரகம் வந்ததற்கான முதலாவது காரணம் நாங்கள் தொழவில்லை, இரண்டாவது காரணம் வலம் நகு நுத்ஐமுல் மிஸ்கீன், ஏழைகளின் பசியை நாங்கள் போக்கவில்லை. கண்ணியமானவர்களே, உதுஹையா என்பது சில இமாம்கள் அதனை வாஜிப் என்று சொல்லி இருக்கிறார்கள், கட்டாய கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற போது அந்த உதுஹையாவுடைய பணத்தை எவ்வளவு கொடுத்தாவது வசதி இருந்தால் அதனை நாங்கள் வாங்கி கொடுக்கத்தான் வேண்டும். உதுஹையாவுடைய விலை அதிகரித்திருக்கிறது என்றால் அது உலகெங்கும் நடைபெறக்கூடிய ஒரு அம்சம். இஸ்லாமிய நாடுகளில் கூட ஹஜ்ஜுடைய மாதம் வந்துவிட்டால் அந்த பிராணிகளுடைய விலைகளை அதிகரித்து விற்பது உலகத்தின் வளமையாக மாறியிருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஒரு மனிதன் ஹஜ்ஜு செய்ய போகிறார், ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறார். அவருடைய இரண்டாவது நோக்கம், ஹஜ்ஜுக்கு சென்று அங்கு நான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஹஜ்ஜுக்காக போகிறார். நபி அவர்களிடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஹஜ்ஜு செய்ய போகிறோம், இந்த ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நாங்கள் அங்கே வியாபாரமும் செய்வோம் என்று நபியிடத்திலே பயந்து சொன்ன நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், லைஸா அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபலம் மின் ரப்பிக்கும், நீங்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்று இஹ்ராஸோடு நீங்கள் வியாபாரம் செய்தாலும் எந்த குற்றமும் கிடையாது. அப்படி இருக்கின்ற போது உதுஹியாவின் விலை கூடிவிட்டது என்பதற்காக ஏழைகளின் வயிற்றில் அடிக்க முடியுமா? உபஹியாவின் விலை கூடிவிட்டது, அந்த பணத்தை எடுத்து பாடசாலைக்கு கொடுப்போம் என்றால் ஏன் அரசாங்கம் இருக்கிறது? பாடசாலை கட்டத்தான் அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கம் உபஹியா கொடுக்குமா? முஸ்லாமிய நாடு அல்லாத பிரதேசங்களில் ஒரு மாற்றையாவது முஸ்லீம்களின் பசியை போக்க வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் கொடுக்குமா? சகோதரர்களே, பசியை போக்குவோம், பாடசாலையை கட்டுவோம், பசியை போக்குவோம், வீடு கட்டி கொடுப்போம். கண்ணியமானவர்களே, முதலாவது இஸ்லாமிய சமூகத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டும், முஸ்லீம்களின் பசியை போக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் பாடசாலை, அதற்கு பின்னால் தான் பல்கலைக்கழகம், அதற்கு பின்னால் தான் வைத்தியசாலை. ஏன் அவைகளுக்காக அரசாங்கத்தினால் ஒரு நிதி ஒதுக்கிடப்படுகிறது, மேலதிகமாகத்தான் நாங்கள் செய்கின்றோம். ஆனால் எங்களுடைய நாட்டிலே ஏழைகளுக்காக வேண்டி வாழ்க்கையிலே வருடத்தில் ஒரு நாளாவது இந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்று என்னையும் உங்களையும் உலகத்தையும் படைத்த அல்லாஹ் விரும்பும் போது நாம் எப்படி சொல்வது அதனை வேறு வழிகளிலே பங்குடுவோம் என்று? கண்ணியமானவர்களே, சாதாரணமான விடயம் அல்ல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உதுஹியாவுடைய பிராணியை நீங்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தால், வசதி உள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் அதனை அருங்கள், சாப்பிடுங்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாமிசத்தில் ஒரு பகுதியை நீங்கள் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அத்உஇமுல் பாயிஸல் ஃபகீர், உதுஹியாவுடைய பிராணி எவ்வளவு விலை போனாலும் பரவாயில்லை, கொடுங்கள், உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும், பாவங்கள் அழிந்துவிடும். ஏழைகள் சாப்பிடுவார்கள், மகிழ்வார்கள், துஆ செய்வார்கள், கண்ணீரை துடைப்பார்கள். அல்லாஹ் உங்களின் கண்ணீரை துடைப்பான், உங்களின் பிரச்சனையை அல்லாஹ் போக்குவான். இதனால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அத்உஇமுல் பாயிஸல் ஃபகீர், உங்களுடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஏழைகள், கஷ்டப்படக்கூடியவர்கள், பணம் கொடுத்து இறைச்சியை வாங்கி சாப்பிட முடியாமல் எத்தனை ஏழைகள் இந்த கொழும்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாதத்துக்கு ஒரு தடவையாவது மாமிசம் சாப்பிடாத சமூகம் எங்களுடைய ஊர்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களின் பசியை போக்குவோம். அவர்கள் வருடத்தில் ஒரு நாளாவது துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த பெருநாளுடைய தினத்திலாவது மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ்வும் விரும்புகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். அல்லாஹ் அதே போன்று இரண்டாவதாக சொல்கிறான், இரண்டாவதாகவும் அல்லாஹ் சொல்கிறான், அந்த யுதுஹியாவுடைய மாமிசத்தை உங்களிடத்திலே உலகத்தில் இரண்டு சாரார்கள், ஏழைகள் இரண்டு குழுக்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அந்த இரண்டு குழுக்களையும் அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், சில ஏழைகள் அவர்களின் வறுமையை பசியை தாங்க முடியாமல் உங்களுடைய வீட்டுகளின் கதவுகளை தட்டி சாப்பாடு கேட்பார்கள். யாசிக்கக்கூடிய யாசகர்களுக்கும் அந்த மாமிசத்தை உணவாக கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஏழைகளின் இரண்டாவது சாராரை அல்லாஹ் சொல்கிறான், அல் முஹ்தர். சில ஏழைகள் இருப்பார்கள், அவர்களுடைய பசியை, கஷ்டத்தை, தியாகத்தை, வறுமையை அவர்கள் மற்றவர்களிடத்திலே சொல்ல மாட்டார்கள், பொறுமையோடு இருப்பார்கள், யாரிடத்திலும் வாயால் கேட்க மாட்டார்கள். அவர்களை தேடி சென்று அவர்களுக்கும் இந்த உபஹியாவை கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிடுகின்றான். கண்ணியமானவர்களே, உபஹியாவை அறுப்பது சுன்னத்து, அறுத்தால் அதனை ஏழைகளுக்கு கொடுப்பது வாஜிபு. உபஹியாவை அறுப்பது சுன்னத்து, வசதி உள்ளவர்களும் கொடுப்பது சுன்னத்து. அறுத்துவிட்டால் அதில் ஒரு பகுதியாவது, ஒரு பார்சலையாவது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ், மிகப்பெரிய ஒரு முஹத்தீஸ். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் மிகவும் வசதி வாய்ப்போடு உலகத்திலே வாழ்ந்தார்கள், மிகவும் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தார்கள். ஒரு வருடத்துக்கு 100,000 தங்க தீனார்களை, தங்க நாணயங்களை ஏழைகளுக்காக சதகா செய்யக்கூடிய ஒரு மகான். கண்ணியமானவர்களே, இவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி போகிறார்கள். இஸ்லாத்துடைய கடமை ஹஜ்ஜு செய்வதற்காக அவர்கள் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே, அவர்களுடைய தோழர்களோடு சஹாக்களோடு அவர்கள் பயணித்திருக்கின்ற போது பாதையிலே பார்க்கின்றார்கள், ஒரு கோழி செத்து கிடக்கின்றது, ஒரு கோழி செத்து கிடக்கின்றது. நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பாதையில் அசிங்கம் இருந்தால், அணுக்கு இருந்தால் அதனை அகற்றுவது மிகப்பெரிய சதகா என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சஹாக்களை பார்த்து சொல்கிறார்கள், பாதையில் மனிதர்களுக்கு அருவறுப்பை ஏற்படுத்தக்கூடிய அசிங்கமாக ஒரு கோழி செத்து கிடக்கிறது, இதனை எடுத்து நீங்கள் குப்பை தொட்டியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, சஹாக்கள் அதனை எடுத்து குப்பை தொட்டியிலே போடுகிறார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் சென்றவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், அந்த குப்பை தொட்டிக்கு ஒரு பெண் வந்து அந்த குப்பை தொட்டியில் போடப்பட்ட செத்த கோழியை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார். இப்போது அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் முஹத்தீஸ் ஆச்சரியப்பட்டார்கள், ஏன் செத்து கிடந்த இந்த கோழியை இந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும் என்று ஆச்சரியப்பட்டு அந்த பெண்ணை பின்தொடர்ந்து அப்படியே செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, சென்று அந்த வீட்டை தட்டுகிறார்கள், தட்டி கேட்கின்றார்கள், ஏ தாயே, இஸ்லாம் சொல்கிறது அழுக்கு அதை நாங்கள் வீசிவிட வேண்டும், செத்த பிராணி வீசிவிட வேண்டும், அதை ஏன் நீ புரக்கினாய், அதை நீ ஏன் எடுத்தாய் என்று கேட்ட நேரத்தில் அந்த தாய் அழுது விடுகின்றாள். அந்த தாய் சொல்கின்றாள், என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், என்னுடைய கணவர் மரணித்து விட்டார், 4 குமாரிகள் பெண் குழந்தைகள் என்னுடைய பொறுப்பிலே இருக்கிறார்கள். இவர்களுக்கு இன்று இரவு கறி சமைத்து கொடுப்பதற்கு என்னிடத்திலே ஒன்றுமே இல்லை. பசியோடு நாங்கள் இருக்கிறோம், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான், ஒரு சமூகம் பசியோடு பஞ்சத்தோடு இருக்கிறார்கள், சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, உயிர் போக போகிறது, உயிரை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் பன்றி இறைச்சியையும் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான். பன்றியை சாப்பிடுவது ஹராம், அதை அல்லாஹ் சொல்கிறான். பசியினால் உங்களின் உயிர் போக போகுதா? இந்த நேரத்தில் ஆடு அல்ல மாடு அல்ல, பன்றிதான் கிடைத்தாலும் பசியை போக்குகின்ற அளவுக்கு, உயிரை பாதுகாக்கின்ற அளவுக்கு அந்த பன்றி மாமிசத்தை சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே என்று அந்த இமாமை பார்த்து அந்த தாய் கேட்கின்றான். இமாம் அவர்கள் அழுது விடுகிறார்கள், நான் பன்றியை சாப்பிடுவதை விட செத்த கோழியை சாப்பிடுவது மேலானது என்று சொல்லி அந்த பெண்ணின் வார்த்தையை கேட்ட அப்துல்லாஹி இப்னு முபாரக் அழுது விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அழுதுவிட்டு தன்னுடைய தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த வருடம் நான் ஹஜ் செய்ய மாட்டேன். எங்களிடம் இருக்கக்கூடிய எல்லா தங்க நாணயங்களையும் இந்த பெண்ணுக்கு கொடுங்கள் என்று சொல்லி தங்க நாணயங்களை அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டு சொன்னார்கள். நாம் இப்படியான ஏழைகளுக்கு அவர்களின் கஷ்டத்தை புரிந்து அவர்களுக்காக வேண்டி அவர்களின் பசியை நாம் போக்குவது அல்லாஹ்வின் மாளிகை காபத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் செய்வதை விட மேலானது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பிரயாண செலவை மாத்திரம் கையில் எடுத்துக்கொண்டு ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருந்த தங்க நாணயங்களை அந்த தாய்க்கு கொடுத்து விட்டு சென்று விடுகிறார்கள். தூங்குகிறார்கள், இரவிலே தூங்குகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே வருகிறார்கள், கனவிலே வருகிறார்கள். வந்து அஸ்ஸலாமு அலைக யா அப்துல்லா, அப்துல்லாஹி முபாரக், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். நீங்கள் லகத் அக்ரம்த உம்மல் யதாமா லகத் அக்ரமகல்லா, நீங்கள் நேற்று ஒரு பெண்மணியுடைய பசியை புரிந்து கஷ்டத்தை புரிந்து அந்த பெண்ணுடைய பசியை போக்கினீர்கள், கண்ணியப்படுத்தினீர்கள். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியை சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உதுஹையா கொடுப்பது, ஏழையின் பசியை போக்குவது, வறுமையை போக்குவது ஹஜ் செய்வதை விட மேலானது என்றால் அந்த உதுஹையாவுடைய பணத்தை பெற்று பாடசாலைக்கோ பல்கலைக்கழகத்துக்கோ மருத்துவத்துக்கோ வைத்தியசாலைக்கோ வீடு கட்டுவதற்கோ இதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று யார் சொன்னது? கண்ணியமானவர்களே, பசியை போக்குவோம், வருடத்தில் ஒரு தடவை கொடுக்கக்கூடிய உதுஹையா கொடுப்போம், அதற்கு பின்னால் வசதி இருந்தால் ஜகாத் கொடுங்கள், சதகா கொடுங்கள். பாடசாலை அல்ல, பல்கலைக்கழகத்தை கட்டுங்கள். வைத்தியசாலை அல்ல, வைத்திய கல்லூரிகளை கட்டுங்கள். இந்த உபஹையாவில் வந்து தலையிடாதீர்கள். அது ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டும். நீங்கள் மாமிசம் சாப்பிடலாம், இந்த ஏழைகள் வருடத்தில் ஒரு நாளாவது மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்று அந்த ஆட்டையும் மாட்டையும் படைத்த அல்லாஹ் விரும்பும் போது இதில் தலையிட்டு ஏழைகளின் வயிற்றில் அடித்து விடாதீர்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஏழைகளை உபசரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. பிரச்சனைகளை தேடி அவர்களின் வறுமை ஆரம்பமாக அவர்களுடைய பசியை போக்க வேண்டும் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. மிக சிறந்த சதகா ஏழைகளின் பசியை போக்குவது என்று குர்ஆன் சொல்லியிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, எங்களுக்காக வேண்டி, எங்களுடைய இபாதத்துக்காக வேண்டி தியாகம் செய்கின்ற, எங்களுடைய பள்ளி வாசல்களிலே கஷ்டப்படுகின்ற இமாம்கள் முஅதின்மார்கள், இவர்களையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்திருக்கிறார்கள், மதிக்க சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இன்றோ நாளையோ நானோ நீங்களோ மரணித்தால் எங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய பிள்ளைகள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அல்லது குளிப்பாட்ட பயப்படக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஜனாசாக்களை குளிப்பாட்டக்கூடியவர்கள் எங்களுடைய பள்ளிவாசல்களுடைய இமாம்கள் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எங்களுடைய ஜனாசாக்களுக்கு
கபன் செய்வதற்கு என்னுடைய பிள்ளை தயங்குகின்ற போது என்னுடைய ஜனாசாவை கபன் செய்யக்கூடியவர்கள் பள்ளிவாசல்களின் இமாம்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று என்னுடைய உங்களுடைய ஜனாசாக்களை எங்களுடைய பிள்ளைகள் தொழுவிப்பதற்காக முன் வருவதற்கு தயங்குகின்ற போது எங்களுடைய ஜனாசாக்களை தொழுவிக்க கூடியவர்கள் இந்த இமாம்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எங்களை சுமந்து கொண்டு கபரிலே எங்களை வைக்கின்ற போது கபருக்குள்ளே எங்களை வைக்கின்ற போது எங்களுடைய பிள்ளை பின்வாங்கலாம், எங்களுடைய நண்பர்கள் பின்வாங்கலாம், இந்த இமாம்கள் உங்களை கபரிலே அடைக்கிவிட்டு உங்களுக்கு தேவையான கடமைகளை செய்துவிட்டு திரும்பி வரக்கூடியவர்கள் இந்த இமாம்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இவர்களுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலில் சென்ற வாரத்துடைய உங்களுடைய அன்பளிப்பு ஹதியாக்கள், இந்த வாரத்துடைய அடுத்த வாரங்களுடைய ஹதியாக்களின் மூலமாக இவர்களின் வாழ்வை நீங்கள் ஒளிப்படுத்த வேண்டும், மறுமலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான திட்டங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கும் உதவுவோம், ஏழைகளின் கண்ணீரை துடைப்போம். இந்த வருடம் எவ்வளவு சென்றாலும் பரவாயில்லை, இறைவனுக்காக அல்லாஹ் அறுக்க சொன்னான், அதை பங்குட சொன்னான், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்ற அந்த இஹ்லாஸுக்காக இந்த உபஹியாவை உபஹியாவுக்கு நாங்கள் கொடுப்போம், ஏழைகளின் பசியை போக்க கொடுப்போம். அல்லாஹு தஆலாவுக்கு கிருபை செய்வானாக. வாஹிர தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவாயாக.